வேலூரில் நாம் பார்க்கக்கூடிய கோட்டை, கோட்டைக்கு உள்ளே ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில் என்ற கோயில் இருக்கிறது. அந்த கோயில் ஒரு காலத்தில் அந்த கோயிலானது ஆத்மார்த்த கோயிலாக இருந்திருக்க வேண்டும். அதாவது அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அரச வம்சத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வழிபடுவதற்காக அவர்களை மட்டுமே மையமாக வைத்து கட்டப்பட்டதாக அந்த வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில் இருந்திருக்க வேண்டும். அதுபோலவே மைசூரில் அரண்மனைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் அந்த அரசவம்சத்தை சார்ந்தவர்கள் வழிபடுவதற்காக அவர்களின் க்ஷேமத்திற்காக கட்டப்பட்ட கோயில். இது போன்ற கோயில்கள் எல்லாம் ஆத்மார்த்த கோயில்கள். ஆனால் இப்பொழுது நாம் காணக்கூடிய காரீஸ்வரர் பெருமாளின் திருக்கோயில், கபாலீஸ்வரர் கோயில் போன்ற கோயில்கள் எல்லாம் பராத்த ஆலயங்களை சார்ந்தவை. அதாவது பொதுவான திருக்கோயில்கள் இல்லாத என்று இல்லாமல் இந்த உலகில் வாழக்கூடிய அனைவருமே எந்த விதமான மத வேறுபாடும் ஜாதி வேறுபாடும் இந்த வேறுபாடு எல்லாம் இல்லாமல் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பூஜை செய்வது பராத்த ஆலயம். இந்த பராத்த ஆலயத்தில் நாம் சென்று கொண்டு எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை அவரை அந்த சின்ன பொம்மை பூபாலனுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை மையமாக வைத்து நாம் அதை பார்க்கிறோம். சமீபத்தில் இருக்கும் பட்சத்தில் சிவாலயத்தில் உள்புகுந்து தரிசனம் செய்ய வேண்டும். ஆத்மார்த்த பூஜை செய்தால் மட்டுமே போதும், பராத்தாலய தரிசனம் அதாவது திருக்கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டிய தேவை இல்லை என்பது கிடையாது. ஒவ்வொருவரும் தனது வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனை பூஜை செய்துவிட்டு சமீபத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கும் அவசியம் செல்ல வேண்டும். இதை நமது சைவ மதமானது மிகவும் வலியுறுத்தி கூறுகிறது. அதனால்தான் சிவஞான போதம் என்ற ஒரு 12 சூத்திரங்களை கொண்ட ஒரு நூலானது கடைசி 12வது சூத்திரத்தில் மதே வேஷம் சிவாலயம் என்று அந்த நூலானது குறிப்பிடுகிறது. இந்த சிவஞான போதம் என்ற அந்த நூலானது 13வது நூற்றாண்டில் வாழ்ந்த மெய்யண்ண தேவர் என்பவரை இயற்றிய அந்த நூலில் அந்த நூலானது சைவ சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்காக செய்யப்பட்ட நூல். அந்த நூலில் கூட சைவ சித்தாந்த அறிவில் இருந்தால் மட்டும் போதும், ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லவில்லை. சித்தாந்த அறிவில் இருந்தாலும் கூட சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும், சிவபெருமானுக்கு உரிய சைவ சமயத்திற்கு உரிய சின்னங்களை எல்லாம் தரிக்க வேண்டும் என்று சொல்லி பதே வேஷம் சிவாலயம் என்று அறிவு அந்த நூலினுடைய மூல நூலாக இருக்கக்கூடிய ரௌர ஆகமத்தின் நூலில் 12வது சூத்திரம் இவ்வாறு குறிப்பிடுகிறது. எனவே திருக்கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பது ஒவ்வொரு சைவர்களின் தலையான கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தத்த அயங்கரமாக தேவாலய சமீபம் கோபுரத்வார பாஷ்யே ஒரு திருக்கோயிலை அடைந்தவுடன் முதலில் அந்த ஆலயத்தை பார்த்த உடனேவே நமஸ்காரம் செய்ய வேண்டும். நமஸ்காரம் பலவிதமான நமஸ்காரங்கள் இருக்கின்றன என்று நமஸ்காரத்தை பற்றி விரிவாக குறிப்பிடுகிறார். அதில் முதலில் அந்த நமஸ்காரங்களை பற்றி பார்ப்போம். பிரணாமஹா சதுர்விதா வணங்குதல் என்பது 4 விதமான வணங்குதல். நமஸ்காரம் என்பது 4 வகைப்படும். அஷ்டாங்கா பஞ்சாங்கா த்ரியங்கா ஏகாங்கஸ்ய. அதாவது அஷ்டாங்க நமஸ்காரம் என்றால் நமது உடலின் 8 விதமான அங்கங்கள் தலையில் படும்படி நாம் நமஸ்காரம் செய்வது அஷ்டாங்க நமஸ்காரம். பஞ்சாங்க நமஸ்காரம் என்றால் 5 உறுப்புகளை கொண்டது பஞ்சாங்க நமஸ்காரம். த்ரியங்க நமஸ்காரம் என்றால் 3 உறுப்புகளை கொண்டது. ஏகாங்க நமஸ்காரம் என்றால் 1 உறுப்பினை உடையது. இந்த அஷ்டாங்க நமஸ்காரம் என்பது இருவகை. 8 உறுப்புகள் கொண்ட ஒரு நமஸ்காரம் இருவகை. தண்ட பிரணாமமா கேவல பிரணாமஸ்ய. தண்ட பிரணாமமா தண்டம் என்றால் தனி தண்ணீர் நாம் விட்டால் அந்த தண்ணீர் அவ்வாறு தடார் என்று தலையில் விடுமோ, அதுபோல் நமஸ்காரம் செய்யக்கூடிய வகை தண்ட நமஸ்காரம் என்பது. ஒரு தடியானது ஒரு தண்டவானது கீழே விழுந்தால் அந்த தண்டம் அந்த தலையை சமமாக தொட்டு கொண்டு விழுந்திருக்கும். அதுபோல் நாம் நமஸ்காரம் செய்யும் பொழுது நமது உடல் முழுவதுமாக தலையை தொட்டவாக இருக்க வேண்டும். இதற்கு தண்ட பிரணாமம் என்று பெயர். அதில் எட்டு அங்கங்கள் இருக்கின்றன. பத்யாம் தராபியாம் உரதா சிரதா வாதா பிரியமானா தண்ட பிரணாமம். எட்டு அங்கங்கள். பத்யாம் இரண்டு கால்கள், தராபியாம் இரண்டு கைகள், உரதா மார்பு, சிரதா அதுபோல் தலை, பாதா அதுபோல் வாக்கினா, மரதா மன, இவைகள் சேர்ந்தது தண்ட பிரணாமம். அடுத்து மற்றொரு விதமாக, அதாவது நமஸ்காரம் செய்யும் பொழுது இந்த அங்கங்கள் எல்லாம் தலையை தொட வேண்டும். இரண்டு கால்கள், இரண்டு கைகள், மார்பு, தலை இவைகளெல்லாம் தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும். மனம் சிவபெருமானை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பார்வையானது சிவபெருமானின் நாமங்களை அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். இவைகள் எட்டு. இந்த எட்டு உறுப்புகளை கொண்ட நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம். இது ஒரு வகை. இரண்டாவது வகை பாதத்வரையின தலத்வரையின உரதா சிரதா பாதா மனதா தியா திருஷ்டியா சத்தியமான தண்ட பிரணாமம். இரண்டு கால்கள், இரண்டு கைகள், மார்பு, தலை அதுபோல் வார்த்தை, மனது, புத்தி, கண். எனவே இந்த எட்டும் கொண்டது மற்றொரு விதமான கட்டாய நமஸ்காரம். இரண்டு கால்கள் தலையை தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இரண்டு கைகள் தலையை தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும். மார்பு தலையை தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும். தலை தலையை தொட வேண்டும். வாக்கானது சிவபெருமானின் மந்திரங்களை சொல்ல வேண்டும். மனதானது சிவபெருமானை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நமது புத்தியானது சிவபெருமானை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். கண்களானது சிவபெருமானை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு எட்டு உறுப்புகளை கொண்டது அர்த்தாக நமஸ்காரம். மற்றொரு அத்த மனதாயி அரண்ய மனஸ்தத்துவம் உச்சதே. மனத்தினால் வேறு எதையும் நமஸ்காரம் செய்யும்போது வேறு எதையும் நினைக்காமல் சிவபெருமானை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஜிகாயிட்டி சிவ மகிமா அனுசந்தான ரூப ஸ்தோத்திரம் இணைச்சியதே இருக்கிறேனா. புத்தியினால் சிவபெருமானை நினைக்க வேண்டும் என்றால் சிவபெருமானுக்குரிய ஸ்தோத்திரங்களை எல்லாம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொருள். பாதத்தொழிய இது ஒரு வகை. மற்றொரு வகையான அர்த்தாங்க நமஸ்காரம் பாதத்வரியேன ஜாதுத்வரியேன தலத்வரியேன உரதா சிரதா மனதா வாசா திருஷ்டியாக. இரண்டு கால்களும் சேர்த்து ஒரு அங்கம், இரண்டு புத்தியும் சேர்த்து ஒரு அங்கம், இரண்டு கைகள் சேர்த்து ஒரு அங்கம், மார்பு ஒரு அங்கம், தலை ஒரு அங்கம், மனது வார்த்தை கண். இந்த எட்டு உறுப்புகளை கொண்ட நமஸ்காரம் மற்றொரு விதமான அர்த்தாங்க நமஸ்காரம். பாதத்வரையின பாகுப்பரையின உரசா சிவசா மனசா வாசா வித்தியாசியமான இவ்வாறு மற்றொரு பக்கமும் இருக்கிறது. சிரதா ஹஸ்தாபியாம் கர்ணாபியாம் சுமுகேன பாகுபியாம் புகம் சம்ஸ்கிருஷ்ய கிரியமான கேவல பிரணாம. மற்றொரு விதமானது தலை, இரண்டு கைகள், இரண்டு கால்கள். எனவே தான் சிலர் நமஸ்காரம் செய்யும் பொழுது இவ்வாறு முதலில் முதல் ஒரு காலில் தலையை மறுபடி நமஸ்காரம் செய்துவிட்டு மறுபடியும் தலையை திருப்பி இரண்டாவது காலில் தலையை படும்படி நமஸ்காரம் செய்வார்கள். எனவே இது இந்த நமஸ்காரம் தான் பரவலாக பலர் செய்யக்கூடிய நமஸ்காரம். தலை, இரண்டு கைகள், இரண்டு காதுகள், அதுபோல் இந்த கண்ண பகுதி, இரண்டு தோள்பட்டைகள், இந்த எட்டு அங்கமும் தலையை தொடும்படி நமஸ்காரம் செய்வது கேவல பிரணாமம். அதாவது முதலே சொன்ன நமஸ்காரத்தில் மனது வார்த்தை கண்கள் புத்தி இதெல்லாம் சம்பந்தப்பட்டது முதல் வகை. இந்த இரண்டாவது வகை நமஸ்காரத்தில் வெறும் உடலை சார்ந்த எட்டு உறுப்புகள் மட்டுமே கவலைப்படுவது முக்கியமானது இரண்டாவது. எனவே இரண்டு விதமான அஷ்டாங்க நமஸ்காரங்கள். ஆனால் பெண்களுக்கு இந்த அஷ்டாங்க நமஸ்காரம் சொல்லப்படவில்லை. பெண்கள் நமஸ்காரம் செய்யும் பொழுது ஆலயத்தில் ஐந்து விதமான உறுப்புகள் தலையில் படும்படி நமஸ்காரம் செய்ய வேண்டும். அந்த உறுப்புகள் சிரசா தலை, பத்தாத்யா இரண்டு கைகள், ஜாவத்யா இரண்டு முட்டிகள். எனவே பெண்கள் எல்லாம் விஷயம் தெரிந்த சில பெண்கள் எல்லாம் நமஸ்காரம் செய்யும் பொழுது அவ்வாறு நமஸ்காரம் செய்யும் போது இரண்டு முட்டியை மட்டும் தரையில் வைத்து விட்டு கால்களை கட்டி கொண்டு தூக்கி கொண்டு நமஸ்காரம் செய்வார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது உடலை சார்ந்த ஐந்து உறுப்புகள் மட்டுமே தரையில் பற்றக்கூட்டதாக இருக்கும். இதற்கு பத்தாங்க நமஸ்காரம் என்று பெயர். மற்றொரு விதமான பத்தாங்க நமஸ்காரம் சிரஹ ஹஸ்தோ பாஹுஞ்ச செய்யக்கூடிய இரண்டு கைகளை தலையின் வைத்துக் கொண்டு அஞ்சலி பந்தனம் இவ்வாறு செய்தால் நமஸ்காரம், அதாவது இரண்டு கைகள் ஒரு தலை, இந்த மூன்றும் சேர்ந்த நமஸ்காரம் ஏக நமஸ்காரம். கேவலம் சிரசாயவ நாமம் ஏக நமஸ்காரம், ஒரு ஓர் அங்கத்தின் ஓர் அங்கத்தை கொண்டு நமஸ்காரம், தலையை மட்டும் தலையே நீ வணங்காய் என்று சொல்லியபடி தலையை மட்டும் வணங்குவது ஏகாந்த நமஸ்காரம். ஆனால் ஒரு கையினால் சில வணக்கர்கள் செய்வது போல் ஒரு கையினால் நமஸ்காரம் செய்வது நம் இந்து மதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே கையினால் ஒரு கையை மட்டும் எடுத்துக்கொண்டு நமஸ்காரம் செய்வது என்பது தவறு. கேவலம் ஏதே பிரணாமாக தேச கால பலாதி அபேட்சையா யசாசம்பவம் விநியோகத்தியாக இந்த அஷ்டாங்க நமஸ்காரங்கள், ரெங்க நமஸ்காரங்கள், பஞ்சாங்க நமஸ்காரம், ஏகாங்க நமஸ்காரம் என்ற நான்கு வகையான நமஸ்காரங்களில் அந்தந்த இடத்திற்கு தகுந்தால் போல அந்தந்த காலத்திற்கு தகுந்தார் போல அவரவர்களின் சரிய பலத்திற்கு தகுந்தார் போல வயதானவர்களால் அஷ்டாங்க நமஸ்காரமோ சில பெண்களால் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய முடியாத பட்சத்தில் கிரேக நமஸ்காரத்தை செய்து கொள்ளலாம், அல்லது தலையை மட்டும் வணங்கி ஏகாந்த நமஸ்காரத்தை செய்து கொள்ளலாம். இது அவரவர்களின் பலத்திற்கு போகும் பலம் சம்பந்தப்பட்ட விஷயம். தேசம் அதுபோல ஆலயத்திற்கு உள்ளே நமஸ்காரம் செய்யும் பொழுது இது முக்கியமான விஷயம். கொடிமரத்தை தவிர வேறு எந்த இடத்திலேயும் விழுந்து கும்பிடுதல் என்ற அஷ்டாங்க நமஸ்காரத்தையோ பஞ்சாங்க நமஸ்காரத்தையோ செய்யவே கூடாது. பிற இடங்களில் கிரேக்க நமஸ்காரம் என்று இந்த நமஸ்காரத்தையோ அதன் தலையை மட்டும் தாழ்த்தி ஏகாங்க நமஸ்காரத்தையோ செய்யலாம். அந்த கொடிவதற்கு அருகில் மட்டும்தான் இந்த அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரங்களை செய்ய வேண்டும். இது தேசத்திற்கு தகுந்த இடத்திற்கு தகுந்தால் போல் செய்ய வேண்டிய நமஸ்காரம். காலம் என்றால் நாம் ஆலயத்தை கூட்டி விட்டோம். அந்த சமயத்தில் முக்கியமாக சுவாமியானவர் கருவறையில் இருந்து பள்ளியறைக்கு சென்று விட்டார். நாம் வெளியில் வரும்பொழுது அந்த கொடிவதற்கு அருகே விழுந்து நமஸ்காரம் செய்வது கூடாது. இது இந்த நேரத்தில் இந்த நமஸ்காரங்கள் செய்யலாம் என்று இருக்கிறது. எனவே இறைவன் வெளியே சென்று பள்ளியறைக்கு உள்ளே சென்ற பிறகு இந்த நமஸ்காரம் விழுந்து கும்பிடுதல் என்ற நமஸ்காரங்களை எல்லாம் செய்யக்கூடாது. அதுபோல் பள்ளியறையிலிருந்து இறைவன் வருவதற்கு முன்பும் இந்த நமஸ்காரங்களை எல்லாம் செய்யக்கூடாது. இது போன்ற நமஸ்காரங்களை நாம் நமஸ்கார வகைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு ஒரு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இந்த ஆலயத்தை பார்த்த உடனேயே கோபுரம் துவார பாக்கியே, கோபுரம் என்று சொல்லக்கூடிய பெரு வாயின் வெளியே நமஸ்காரம் செய்ய வேண்டும். அந்த இடத்தில் நமஸ்காரம் செய்யும் பொழுது சாலை ரோடாக சாலையில் இருக்கக்கூடிய இடத்தில் அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த சாலையானது ஒரு சுத்தமா இருக்காது. எனவே அது போன்ற சமயங்களில் தேங்க நமஸ்காரத்திலோ ஏகாந்த நமஸ்காரத்திலோ செய்யலாம். எனவே கோபுரத்தின் வெளியே அல்லது பலிபீடத்தின் வெளியே நின்று கொண்டு அவரவர்களின் சக்திக்கும் தேசத்திற்கும் காலத்திற்கும் தகுந்தால் போல் வணங்க வேண்டும். யாரை முதலில் வணங்க வேண்டும்? சூரலிங்காத்மகத்திய விமானத்தை நமஸ்காரம் கூறலாம். அதாவது எல்லாருமே நடந்திருக்காங்க, ஆலயம்னா கோவில் நினைச்சா கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி தான் சுவாமி, கோவில் சாதாரண இடம் நடந்திருக்காரு. ரொம்ப தப்பான ஒரு சமாச்சாரம். கோவில் முழுக்கவே சுவாமி இல்லை. அதான் கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் இருக்கக்கூடிய எல்லா இடமே அபிஷேகம் பண்ணுவாங்க. கோவில் இருக்கக்கூடிய நல்ல விவாகம்னு பேரு, எதிர்க்க இருக்கக்கூடிய இடத்துக்கு கோபுரம்னு பேரு. பிற இடங்களுக்கெல்லாம் விமானம். நீங்க அந்தந்த கருவறையின் மேலே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த அந்த ஒரு அமைப்பிற்கு விமானம் என்று பெயர். வெளியே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு கோபுரம் என்று பெயர். இந்த இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சூரலிங்கம் என்று குறிப்பிடுவார்கள். கருவறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை சூக்ஷ்மலிங்கம் என்று குறிப்பிடுவார்கள். நாம் பார்க்கக்கூடிய கொடிவரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பலிபீட்டம், அந்த பலிபீட்டத்தினை பத்ரலிங்கம் என்று குறிப்பிடுவார்கள். எனவே சூரலிங்கம் என்று சொல்லக்கூடிய விமானம், அதனால்தான் இந்த விமானத்தினாலதான் ஏறக்கூடாது. சில பேர் தெரிய மாட்டேன், தெரிஞ்சாலும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அந்த நிர்வாகத்தினுடைய இந்த காலத்துடைய ஒரு கோலத்தை நிச்சயம் விட வேண்டியதான். தெரிஞ்சுக்கிற தப்பு இல்லை. சில பேர் சில பேர் அந்த கொடிவர அந்த விமானத்தில் வேற ஏதாவது உடஞ்சிருக்குன்னா சில பேர் உடைப்பாங்க, விமானத்தினால ஏறுவாங்க. உடம்பு நாம் பார்க்கக்கூடிய உடம்பு இருக்கிறது, உடம்பிற்குள்ளே உயிர் இருக்கிறது. அது போல சிவபெருமான் அவருக்கு உடல் போட்டு திகழக்கூடியதுதான் அந்த விமானம். உள்ளே கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கமானது உயிர் போன்றது. எனவே அதனை சூக்ஷ்மலிங்கம் என்றும், வெளியே காணக்கூடிய இந்த அமைப்பினை சூலலிங்கம் என்று குறிப்பிடுவார்கள். ஆலயத்திற்கு உள்ளே நுழைந்த உடனேயே கோபுரத்திற்கு வெளியே நின்று கொண்டோ அல்லது உள்ளே பலிபீடத்தின் சமீபத்தில் நின்று கொண்டோ சூலலிங்கம் என்று சொல்லக்கூடிய விமானத்தை நமஸ்காரம் செய்ய வேண்டும். இது முதல் நமஸ்காரம். அந்த நமஸ்காரம் முதலில் சொல்லபடி அந்த இடத்திற்கு தகுந்தால் போல, அந்த காலத்திற்கு தகுந்தால் போல, அவரவர்களின் சக்திக்கு தகுந்தால் போல ஏதேனும் ஒரு நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது ததா பத்திரலிங்கத்த பலிபீடத்த, இரண்டாவது பத்திரலிங்கம் என்று சொல்லக்கூடிய பலிபீடம்.
அடுத்தார் போல் விஷ்ணுதேவர் இவர்களை வணங்கி விஷ்ணுதேவரிடம்
பணிவுடன் அவர்களிடம் அனுமதி கேட்டு அதன் பின்பு அட்டாந்த நமஸ்காரம் செய்ய வேண்டும். கோயிலுக்குள்ள செல்லும் பொழுதும் ஒரு நமஸ்காரமும் வெளியே வந்தவரும் நமஸ்காரம் ரெண்டு நமஸ்காரம் அது பின்னால் தேகம் ஆத்தாத்தே எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற விஷயங்கள் யாரும் ஃபாலோ பண்ணதில்லை. ஆனா என்ன நடத்துறாங்க, நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல கேரளாவில் நடத்திருக்காங்க. இந்த கேரள பிரதேசத்தில் கோயிலுக்குள்ளே செல்லும் பொழுது யாரும் உடற்கையை மூடிக்கொண்டு உள்ளதே செல்லக்கூடாது. இந்த கேரளா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், கேரளாவின் சம்பிரதாயம் என்று சொல்லி ஒதுக்கி விடுகிறோம். அது எல்லா ஊர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். கோயிலுக்குள்ளே இறைவனை வணங்கும் பொழுது பக்தன் ஆச்சாரியார் உடல்களை வஸ்திரத்தால் மறைத்துக் கொண்டு முக்கியமாக சட்டை போடக்கூடாது. சில பேர் சட்டப்பட்டாக்கூட எடுத்து கட்டிப்பாங்க, இருந்த கட்டிப்பாங்க. அதுவும் சில வைத்தியக்காரர்கள் சில தப்பு பண்ணுவாங்க, யோக வஸ்திரம் இது மாதிரி சில பெரியவர்கள் இது மாதிரி கொண்டு போவாங்க. இது மாதிரியோ கொண்டு கூடாதுன்னு நம்ம ஆரம்பம் வாங்க சொல்றது. தேகம் பக்தன் ஆச்சாரத்தை நடத்துறாமே அவ்வாறு இறைவனை வணங்கக்கூடாது. அடுத்து இருக்கக்கூடிய பின்புறத்தில் வணங்குவார்கள், அதுவும் தவறு. வாமமாக சிவபெருமான் கிழக்கை நோக்கி இருக்கும் பொழுது சிவபெருமானின் இடது பக்கம் என்பது வடக்கு திசை. வடக்கு திசையில் இருந்து தெற்க பார்த்துக் கொண்டு நமஸ்காரம் செய்யக்கூடாது. பிரத்யேக உத்தரத்தின் இங்கே வாமபாகே பிரணமே. சில கோவில் சில சில ஆலயங்களில் சிவபெருமான் மேற்கு திசையை பார்த்து இருப்பார். கபாலீஸ்வரத்தில் கோவில் சிவபெருமான் மேற்கு திசையை பார்த்து இருக்கிறார். மேற்கு திசையில் பார்க்கும் பொழுது சிவபெருமானின் இடது புறம் என்பது தெற்கு திசை. அதுமாதிரியான கோவில்களில் தெற்கு திசையில் இருந்து கொண்டு சிவபெருமானின் இடது புறத்தில் இருந்து கொண்டு வணங்கலாம், தவறில்லை. அதுபோல் நமது கோயம்பேட்டில் குருங்காலீஸ்வரர் என்ற ஒரு சிவபெருமான் இருக்கிறார். அந்த சிவபெருமான் வடக்கு திசையை பார்த்து சிவபெருமான் அவருக்கு வணங்கும் பொழுது சிவபெருமானின் இடது திசை இடது பக்கத்தில் இருந்து கொண்டு வணங்கினால் தவறில்லை. அடுத்து கோவிலுக்கு செல்லும் பொழுது புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு அந்த துவாரத்தின் வெளியே புஷ்பங்களை போட்டு சிவபெருமானை வணங்க வேண்டும். இதற்கு பிறகு பிரதட்சிணம் செய்ய வேண்டும். யார் யார் எத்தனை இடங்களை பிரதட்சிணம் செய்ய வேண்டும்? சில பெரிய கோயில்களில் ஐந்து விதமான பிராகாரங்கள் இருக்கும். முதலில் ஒரு சுற்று, அதன் பின்பு இரண்டாவது பிராகாரம், இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது, ஐந்தாவது என்று பத்த பிராகாரங்கள் என்று ஐந்து சுற்றுகளோடு கூடிய திருக்கோயில்கள் தான் இருக்கும். அந்த ஒரு ஒரு பிராகாரத்திற்கும் ஒரு பெயர் உண்டு. அந்த கருவறை ஒட்டி இருக்கக்கூடிய சுற்றுக்கு அந்த மண்டபம் என்று பெயர். இரண்டாவது பிராகாரத்திற்கு அந்த ஹாரஹா என்று பெயர். மூன்றாவது பிராகாரத்திற்கு மத்திய ஹாரஹா என்று பெயர். நான்காவது பிராகாரத்திற்கு மரியாதா என்று பெயர். ஐந்தாவது பிராகாரத்திற்கு மகாமரியாதா என்று பெயர். அதை கடந்த கருவறையில் சிவபெருமானை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சுற்று. அங்கு யார் கர்ப்பகிரே பிரதட்சிணம் அர்த்தகஷ்டேவர் கருவறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை சுற்றுவதற்கு யாருக்கு அனுமதி உண்டு என்றால் அந்த கோயிலை பூஜை செய்யக்கூடிய அர்த்தகருக்கு மட்டுமே அனுமதி உண்டு. வேறு யாரும் அந்த கர்ப்பகிரகத்தில் புகுந்து பிரதட்சிணம் செய்யக்கூடாது. கர்ப்பகிரே பிரதட்சிணம் அர்த்தகஷ்டேவர் அந்த மண்டலே பிரதட்சிணம் தீட்சிதானேவர் வெளியே இருக்கக்கூடிய இது போன்ற ஆலயங்களை எல்லாம் ஐந்து பிராகாரங்களும் ஒரே பிராகாரங்களில் அடங்கியதாக பாவனை செய்கிறோம். ஆனால் திருவையாறு போன்ற கோவில்களில் பத்த பிராகாரங்களும் திருவண்ணாமலை திருவையாறு போன்ற கோவில்கள் எல்லாம் பிருந்தாவனம் போன்ற ஆலயங்கள் எல்லாம் ஐந்து பிராகாரங்கள் இருக்கின்றன. இதில் தீட்சை செய்து கொண்டவர்கள் அவர்கள் எல்லாம் முதல் பிராகாரத்தில் அந்த மண்டலத்தில் பிரதட்சிணம் செய்யலாம். அந்த மகாபாதிக்கு சர்வேஷம் அடுத்து இருக்கக்கூடிய பிராகாரங்களில் அனைவரும் பிரதட்சிணம் செய்யலாம். இந்த பிரதட்சிணத்திற்கு ஒரு பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாலே பிரதட்சிணம் ஏககுணம். முதல் பிராகாரத்தில் ரொம்ப முதல் பிராகாரம் தான் கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய பிராகாரம் முதல் பிராகாரம். வெளியில் ஒரு மடங்கு பயன். மூன்றாவது காட்டாளத்தில் பிரதட்சிணம் செய்தால் மூன்று மடங்கு பயன். நான்காவது காட்டாளத்தில் பிரதட்சிணம் செய்தால் நான்கு மடங்கு. ஐந்தாவது காட்டாளத்தில் பிரதட்சிணம் செய்தால் ஐந்து மடங்கு பயன். அதை விட கஷேத்திர அபவம், கஷேத்திரம் என்றால் அந்த ஊரின் எல்லை பிரதட்சிணம் செய்தால் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அதுபோல் ஐந்து தாக்காரங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்கள், ஆலயத்தை தவிர இருக்கக்கூடிய அந்த சாலை மாலவீதி என்று சொல்கிறார்கள். அந்த இடத்தில் கேத்திரத்துடைய அவதி, கேத்திரத்தின் எல்லை என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த எல்லையை நாம் பிரச்சனை செய்தால் ஆறு மடங்கு புண்ணியம். பல அந்த பழக்கால ஆலயங்களில் ஒரு ஆலயத்தை சுற்றி வந்தாலேயே வாங்கி போன மாதிரி வந்துடும். ஆனா இந்த ஆலயம் ஆலயம் பேரளவுக்கு ஆலயம் இருக்கிறத பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் இல்லை. பெரிய ஆலயத்துக்கு பிரச்சனை நம்ம நாம போதும் ஆயிடுது. ஆனா பழங்காலத்தில் இது போல் பிரச்சனை செய்தால் அதற்கான பயனும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகம் ஆனால் யார் எவ்வளவு பிரச்சனை செய்ய வேண்டும் என்றால் பல அவரவர்களின் சக்திக்கு தகுந்தவாறு, கால அந்தந்த நேரத்துக்கு தகுந்தவாறு. ஒன்பது மணிக்கு கோவில் போடுறாங்கன்னா ஒன்பது மணிக்கு உள்ளுக்குள்ள வந்து நான் அஞ்சு பிராகாரம் சுத்தி வரணும்னு சொன்னா நடக்குமா? காலத்திற்கு தகுந்தால் போல அதிகார அவரவர்களின் அதிகாரத்திற்கு தகுந்தால் போல, அனுபவ பிரதேசே அந்தந்த இடத்திற்கு தகுந்தால் போல. ஒரு பிராகாரத்தில் இருக்கக்கூடிய கோவில வந்து பஞ்ச பிராகாரம் மாதிரி பிரச்சனை பண்றது சமமாகும். இது ஒரு சின்ன ஒரே ஒரு சில கோவில் பிரச்சனை பண்றது நம்ம கபாலீஸ்வரர் கோவில சமயக்கிறவருடைய சமீபம் இருக்கு. ஒருவர் தான் உள்ளே செல்லலாம். அந்த இடத்துல நான் நூறு பிரச்சனை பண்றேன் ஜனங்களுக்கு இடங்களாகும். எனவே அனுரூப பிரதேசே எவ்வளவு பிரச்சனை செய்யலாம் என்றால் ஏகம் சக்தி இருபத்தி ஒரு பிரச்சனை செய்யலாம். பஞ்சதச பதினைந்து பிரதட்சிணம், சப்த ஏழு பிரதட்சிணங்கள், பஞ்ச ஐந்து பிரதட்சிணங்கள், த்ரீணி மூன்று பிரதட்சிணங்கள் பிரதட்சிணாதி கூடியா அத்தியம் அறவதரே நேரம் இல்லாத பட்சத்தில் எவ்வளவு பாருங்க. நம்ம இந்து மதத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சுலபம் ரிலாக்சேஷன் நம்ம மதத்துல தான் நிறைய கொடுக்குறாங்க. பொண்ணு வெயில் பொண்ணு இருக்கிறவங்க பூ வேண்டும் சொன்னவங்க நம்ம மதம். எனவே அத்தியம் அறவதரே நேரம் இல்லாத பட்சத்தில் ஒரே ஒருவன் செய்யும் பொழுது ஒரு தோஷம் வரும். என்ன கேட்டா கர்ப்பகரத்துக்கு உள்ளே அர்த்தகர் பிரதட்சணம் செய்யலாம் என்று சொன்னார்கள். அந்த முதல் பிராகாரத்தில் வீட்டை செய்து கொண்ட பெரியவர்கள் பிரதட்சணம் செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு தோஷம் ஏற்படுகிறது. என்ன தோஷம் என்றால் சோமசூத்திர லங்கன தோஷம். சோமசூத்திரம் சோமசூத்திரம் என்று ஒரு இடத்திற்கு பெயர். எந்த இடம் என்றால் கருவறை அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் அந்த கருவறையினுடைய ஜலமானது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த நீரானது வெளியே வருவதற்காக ஒரு அபிஷேக அபிஷேக ஜலம் வெளியே வருவதற்காக ஒரு கோபுரத்தினை அமைத்திருப்பார்கள். அந்த ஜலம் ஓடக்கூடிய இடத்திற்கு சோமசூத்திரம் என்று பெயர். சிவபெருமானின் நிர்வாகியத்தை தொழுவதற்கோ மெதிப்பதற்கோ தாண்டுவதற்கோ எவருக்கும் அதிகாரம் கிடையாது. சிவபெருமானின் நிர்வாகியத்தை தாண்டினால் மகா பாபம் என்று சொல்கிறார். எனவே அதாவது அந்த விமா அந்த கருவறையின் அகலம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த கருவறை நம்ம தாரணேஸ்வர பெருமான் கருவறையானது வெளியே பார்ப்பதற்கு சுமார் ஒரு பனிரெண்டு அடி அகலம் இருக்கிறது என்றால் அந்த கருவறையிலிருந்து வெளியே பனிரெண்டு அடி, தெற்கு திசையில் பனிரெண்டு அடி, வடக்கு திசையில் பனிரெண்டு அடி. இந்த இடத்திற்கு சுற்றிலும் சோமசூத்திரம் என்று பெயர். அது முக்கியமாக வடக்கு திசையில் பனிரெண்டு அடிக்கு சோமசூத்திரம் என்று பெயர். இதில் பனிரெண்டு அடியும் அல்லது பனிரெண்டில் பாதி அதாவது அந்த கருவறையின் விஸ்தாரத்தில் பாதி அளவு அதுபோல் முதல் சுற்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி அதாவது சில இடங்களில் தடுக்கப்பட்ட பகுதி யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று எழுதியிருப்பார்கள். அது போலவே இந்த சோமசூத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தை யாரும் தாண்டக்கூடாது. அந்த சோமசூத்திரத்தின் அளவானது கருவறையின் அளவு சமமான அளவோ அல்லது அதன் பாதி அளவோ. ஏனும் பிரதட்சிணம் கர்ப்பகிரே அந்த மண்டலே சம்பாதிக்கம் சோமசூத்திர லங்கனம் சோமசூத்திர லங்கனம் தல்லங்கர்ஜனார்த்தம் சோமசூத்திர பிரதி பத்தியாசப்படவே பிரதட்சிணம். அடுத்து பிரதட்சிணம் ஆலயத்தை எவ்வாறு சுற்றி வருவது, பிரதட்சிணம் செய்வதை பற்றிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரதட்சிணம் விதிகம் பிரதட்சிணமானது மூன்று விதமான பிரதட்சிணம், சத்திய பிரதட்சிணம், அபசத்திய பிரதட்சிணம், சத்தியாபசத்திய பிரதட்சிணம் என்று மூன்று விதமான பிரதட்சிணங்கள் இருக்கின்றன. பிரதட்சிணம் செய்யும் பொழுது எவ்வாறு செல்ல வேண்டும், பூஜா சாபல்ய சித்தியர்த்தம் பிரதட்சிணம் ஆவசியம். பிரதட்சிணம் செய்தால்தான் பூஜையின் பயனாக நமக்கு கிடைக்கும். எவ்வாறு பிரதட்சிணம் செய்ய வேண்டும், பதாஸ்பதந்தம் கச்சேது தரவு தரணவதீதௌ சுதிர்வாகா ஹிருதிஜ்யானம் சர்வங்கம் பிரதட்சிணம். பிரதட்சிணத்திற்கு என்று நான்கு அமர்வுகள் உறுப்புகள் இருக்கின்றன. பதா பதாந்தரம் கச்சேது அடி பிரதட்சிணம் என்று சொல்வார்கள். ஒரு அடி எடுத்து வைத்த பின்பு இடைவெளி இடைவெளி இல்லாமல் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறது. பதா பதாந்தரம் கச்சேது தரவு தரணவதீதௌ சில பிரதட்சிணம் செய்யும் பொழுது வீரநடை போட்டி என்று பொருள். கரங்களை கைகள் எல்லாம் நன்கு அசைத்துக் கொண்டு செல்வார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது. தரம் தரணவர்த்திகோ இரண்டு கைகளையும் அசைக்கக்கூடாது. சுத்திரவாதா வாழையான சிவபெருமானை சோதனங்களை சொல்ல வேண்டும். கிருதி தியானம் ஹிருதயமானது சிவபெருமானை நினைத்துக் கொண்டார்கள் நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். எனவே கால்கள் நடக்கின்றன, கைகள் தரம் இல்லாமல் இருக்க வேண்டும். வாயாக சிவபெருமானை சோத்திரம் செய்து கொண்டிருக்க வேண்டும். மரணாக சிவபெருமானை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு நான்கு ஊக்குவரோடு சேர்ந்து பிரதட்சிணத்தை செய்ய வேண்டும். ஆனந்த பிரதமாரி தைல பூர்ணோய பாகம் வஹந்தி சரகை யாதி சதா குரியா பிரதட்சிணம். ஆனந்த பிரதமாரி இன்னும் சிறிது நேரத்தில் பிரதமமாகக்கூடிய ஒரு பெண்ணானவள் எவ்வாறு நடப்பாரோ அதுவும் அந்த பெண்ணானவள் தனது மடியில் தனது இடத்தில் எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய குடத்தை வைத்துக் கொண்டு, அதாவது தண்ணி நிறைந்திருக்கக்கூடிய குடத்தை குடத்தை எடுத்துன்னு சொன்னா தண்ணி சிந்தினா பரவாயில்ல, ஆனா எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய குடத்தை எடுத்துன்னு போகும்போது அந்த எண்ணெய் சிந்திச்சுன்னா வழித்து விடுதுவோம். அந்த பெண் எவ்வாறு இருக்காங்க ஆபரண பிரதவா இன்னும் சிறு நேரத்தில் பிரதமர் நடக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் எவ்வாறு நடப்பாரோ அது போன்று ஆனந்த பிரதமானாரி கையப்பூர்வம் யதாகரம் மகத்தி சனகைகி யாதி நிதானமாக எவ்வாறு பிரதட்சிணம் செய்வாரோ அதுபோல் நாம் பிரதட்சிணம் செய்ய வேண்டும். தத் பிரதட்சிணம் திரிதம் இந்த பிரதட்சிணம் மூன்று வகை, சத்தியம் அபசத்தியம் சத்தியாபசத்தியம். அதாவது பலமாக பிரதட்சிணம் செய்தல், இடமாக பிரதட்சிணம் செய்தல், பாதி பலம் பாதி இடம் என்று சொல்வது மூன்றாவது. இவ்வாறு மூன்று வகையான பிரதட்சிணம் சத்தியம் அபசத்தியம் சத்தியாபசத்தியம் சேதி தேவன் சொத்திய தட்சிண பாகே திருவாரியமான சத்தியம். நாம் பிரதட்சிணம் செய்யும் பொழுது சிவபெருமான் நமது வலது கையின் பக்கவாட்டத்தில் இருந்தால் அந்த பிரதட்சிணத்திற்கு சத்திய பிரதட்சிணம் என்று பெயர். அதாவது நாம் சுத்தி வரும்போது நம்முடைய வலதையை பக்கம் சிவபெருமான் இருக்கும்.
இந்த மூன்று விதமான பிரதட்சிணம் எங்கு ஆரம்பிப்பது எங்கு முடிப்பது என்றால் கிழக்கு திசையில் ஆரம்பித்து கிழக்கு திசையில் முடிக்க வேண்டும். அதாவது சிவபெருமான் எந்த திசையை நோக்கி இருக்கிறாரோ அந்த திசையில் ஆரம்பித்து அதே திசையில் முடிக்கக்கூடியதாக இந்த மூன்று விதமான பிரதட்சிணங்களும் இருக்க வேண்டும். தத்துவ சத்தியம் பிரம்மதாரினா சோமசூத்திரம் பிராசாதார சோமசூத்திரத்தில் அங்கமே தோஷாக அந்த இடத்திலே நாம் தாக்கினால் நமக்கு தோஷம் ஏற்படுகிறது. சூத்தாவின் பதிலில் அங்கமே தோஷாக, அதாவது அந்த கருவறை 12 அடி என்று வைத்துக் கொண்டால் 12 அடிக்கு வெளியே நாம் பிரதட்சணம் செய்தால் தோஷம் கிடையாது. அந்த 12 அடிக்கு உட்பட்டோ அல்லது அந்த 6 அடிக்கு உட்பட்டோ நாம் அந்த இடத்தினை நாம் தாண்டினால் நமக்கு தோஷம் ஏற்படும்.
ஆலயத்தில் உள்ளே நிறைய பேர் வாகனம்
இந்த எல்லா பாரத்தான் தாங்கக்கூடியவர்னு பொருள். இந்த எல்லா நிகழ்ச்சிகளெல்லாம் தொகுத்து தாங்கக்கூடியவர் அவர்தான் ஆலயத்துக்கு ஓடுவார். எனவே ஆலயத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது வாகனத்தில் ஏறி கொண்டு ஆலயத்திற்கு உள்ளே நுழையக்கூடாது. சோபான தச்சார சாரநிலையை அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு உள்ளே நுழையக்கூடாது. அதுபோல் கோபுர பிரதிமா சாயா லக்ன அந்த கருவறையின் அந்த விமானத்தின் நிழலோ அல்லது கோபுரத்தின் நிழலோ தலையில் விடும் பொழுது அந்த நிழலை வெடிக்கவோ தாண்டவோ கூடாது. நிர்மாணங்கள் தொடரக்கூடாது. தல் நண்பன் அதுபோல் சிவபிரமாணத்தை நிவேதனம் செய்திருக்கக்கூடிய நிர்மாணங்களை பிரசாதங்களை எல்லாம் விநியோகம் செய்வது என்று ஒரு பழக்கம் அமைப்பு வந்துவிட்டது. ஆனால் அந்த நிர்மாணங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று ஆரம்பங்கள் பரவலாக சொல்கின்றன. நிர்மாணத்தை ஆயுதமான நிர்மாணம் என்று பிரித்து முக்கியமாக கண்ட நிர்மாணம் என்று தண்ணீரை கொண்டதற்கு நைவேத்தியம் செய்திருக்கக்கூடிய நிர்மாணத்தை யாரும் புசிக்க கூடாது என்று சொல்கிறது. எனவே நிர்மாணங்கள் எல்லாம் தொடரக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தல் நன்றன நிர்மாணத்தை கலங்கக்கூடாது. சிவபெருமானுக்கும் மலைப்பீடத்திற்கும் நடுவே செல்லக்கூடாது. பெண்களை கொள்வதோ அவர்களை பார்ப்பதோ தேவையில்லாமல் ஆலயத்திற்கு உள்ளே பிரிக்கக்கூடாது. தேவையில்லாமல் ஆலயத்திற்குள்ளே பாடக்கூடாது. சிவபெருமானின் பாடல்களை தவிர வேறு பாடல்களை எல்லாம் பாடக்கூடாது. திருவிழா பாடல்கள் எல்லாம் ஆலயத்திற்குள் வைக்கக்கூடாது என்பதற்கான ஒரு பிரமாணங்கள் எல்லாம் இருக்கின்றன. தேவையில்லாமல் ஆலயத்திற்குள்ளே பேசுதல் கூடாது. சொத்தனிய பிரதட்சிணை செய்வது போலே அந்த மார்கழி இவ்வாறு மறைத்துக் கொண்டு ஆலயத்தை பிரதட்சணம் செய்வது, அதுபோல் சட்டையை அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு பிரதட்சணம் செய்வது, சொத்தனிய பிரதட்சிணை நமஸ்கார உத்தரகத்தை போட்டுக்கொண்டு நமஸ்காரம் செய்வது, ஏகஹஸ்த நமஸ்கார ஒரு கையை கொண்டு நமஸ்காரம் செய்வது, பாமபாதாதி நமஸ்கார சிவபெருமானின் இரண்டு புறத்தில் இருந்து கொண்டு நமஸ்காரம் செய்வது, அகால நமஸ்கார அகாலத்தை நமஸ்காரம் செய்வது, இது போன்ற தவறுகள் எல்லாம் ஏற்பட்டால் அந்த தவறுகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக ஜபம் செய்ய வேண்டும். ஏதும் சிவம் தேவமான இவ்வாறு சிவபெருமானை எவர்கள் நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆலயத்திற்காக அவர்களால் இயன்ற உதவிகளை எல்லாம் ஆலயத்திற்கு செய்ய வேண்டும். கிராம ஆலயத்திற்கு கிராமங்களை எழுதியிருக்கிறார். பூஜன முடியாதவர்கள் நகைகள் எல்லாம் ஆலயத்திற்காக நன்முறையாக வழங்கலாம். முடியாதவர்கள் பத்திரங்கள் இலைகளை எல்லாம் பறித்து இறைவன் பூஜைக்காக அழைக்கலாம். அது முடியாதவர்கள் புஷ்ப வழியம் செய்ய புஷ்பங்களை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யலாம். இது கூட முடியாதவர்கள் சம்மாதனாதினால் ஆலயத்தை பெருக்கி புனிதம் செய்யலாம். சரீர வியாபாரேன தேவாலய உபகாரப்பட்டாய் வாங்குமாத்திரா அதுவும் முடியாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் எல்லாம் உபயோகம் செய்ய வேண்டும் என்று பலரும் சொல்ல வேண்டும். எனவே திரவியங்களால் உபகாரம் செய்யலாம், சரீரத்தால் உபகாரம் செய்யலாம், வார்த்தையால் உபகாரம் செய்யலாம். இவ்வாறு முடிந்தாலும் அந்த ஆலயத்திற்காக உபகாரம் செய்து பிரதிதினம் சேவாயம் அனைத்து இயங்கோரும் இவ்வாறு ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அஷ்டம் யாதிக்கு அஷ்டமி சதுர்தசி பிரதோஷம் போன்ற சிறந்த சிறப்பான நாட்களில் சிவாலயத்திற்கு வந்து வழங்கலாம். அஷ்டமியாம் அஷ்டமி விவசாயி அஷ்டமி அன்று சிவபெருமானை வணங்குவதால் ஏழை நாட்களுக்குள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்கலாம். பருவணி பக்ஷேன அந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் ஆலயத்திற்கு வருவதால் 15 நாட்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அகலும். சங்கராந்தௌ மாத பிறப்பன்று நாம் ஆலயத்திற்கு நமஸ்காரம் செய்தால் வணங்கினால் 1 மாதம் செய்த பாவங்கள் எல்லாம் அகலும். மாதேவத்திய பாபத்தை பிரதோஷே பிரதோஷ காலத்தில் ஆலயத்திற்கு நமஸ்காரம் செய்தால் திருநகராத்மிகானாம் மகத்தரானாம் பாபானாம் க்ஷயஹ முக்கரணங்கள் சரீரம் உடல் வாத்தை மனது என்ற மூன்று கரணங்களால் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போகும்.
Thank you.